அன்பர்களே, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பாவம் பெருகி வரும் இக்காலங்களில் பிசாசை எதிர்க்கும் பட்டயமாகிய வேதத்தை நாம் ஆராய்வோமா?
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று செப்பனியா முதலாம் அதிகாரம் 17 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியைப் போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். இது ஒரு கடுமையான நியாய தீர்ப்பாகும். சில வேளைகளிலே சிலருக்கு மிகவும் கடுமையான அறுவை சிகிச்சை நடக்கிறதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். மருத்துவர்கள் ஏன் இவ்வாறு செய்கிறார்கள்? அவர்கள் மீதுள்ள கோபத்தில் அவ்வாறு செய்கிறார்கள்? இல்லை, அந்த நோயாளியின் நோயின் தீவிரத்தை பொறுத்து தீவிரமான கடுமையான அறுவை சிகிச்சை செய்து குணமாக்க முனைகிறார்கள். அவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக அவ்வாறு செய்கிறார்கள். மனித முறையிலே அவர்கள் கடுமையான சிகிச்சை கொடுத்து உயிரை காக்கிறார்கள். தேவனும் கடுமையான நியாய தீர்ப்பின் மூலமாக மக்களை அவருடைய பாவங்களுக்காக தண்டிக்கிறார். இதையும் அவர் அன்பினாலேயே செய்கிறார் என்று நாம் பார்த்தோம். வசனம் 18 பாருங்கள். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்பு வைக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்னியினால் தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். இன்றைய நாட்களிலே நண்பர்களை பெற சிலர் அதிகமாக பணச்செலவு செய்கிறார்கள். இவர்கள் நண்பர்களை சம்பாதிக்க மக்கள் மத்தியிலே பெயர் பெற்றவர்களாக விளங்க விரும்புகிறார்கள். ஆனால் அது சாத்தியமாகிறதில்லை. நாம் அன்பை விலை கொடுத்து வாங்க முடியாது. வெள்ளியினாலும் பொன்னினாலும் நண்பர்களை சம்பாதித்துவிட இயலாது. பணத்திற்காக நட்பு கொள்கிறவர்கள் உண்மையான நண்பர்கள் அல்ல. அருமையானவர்களே, பணம் எல்லா பிரச்சனையையும் தீர்த்துவிடும் என்று மக்கள் மத்தியிலே ஒரு கருத்து காணப்படுகிறது. எல்லா பிரச்சனைக்கும் பணமே பதிலாக தீர்வாக இருக்கிறது என்று இவர்கள் நம்புகிறார்கள். தேவன் நியாயம் தீர்க்கும் பொழுது இவ்வாறு சொல்கிறார். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்பு வைக்க மாட்டாது. அது மட்டுமல்ல, அவருடைய எரிச்சலின் அக்னியினால் தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். தேவன் அவர்களுடைய தேசத்தை விட்டு அவர்களை அகற்றிவிடப் போகிறார். அவர் ஏன் இவ்வாறு செய்தார்? அவர்களை நேசித்தபடியினாலே அவ்வாறு செய்தார். அவர் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அடுத்து வரும் பரம்பரையையும் அவர் முற்றிலும் விலக்கிவிட வேண்டியதாயிருக்கும். தேவன் எதிர்கால சந்ததியாருக்காக தேசத்தை அழித்துக் கொண்டிருந்த அவர்களுடைய பாவமாகிய புற்றுநோயை வெட்டி அகற்ற வேண்டியதாயிற்று. ஆகவே எல்லாருமே அழிக்கப்படவில்லை. இப்பொழுது 2 அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களையும் தியானிக்கப் போகிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களை மட்டும் நியாயம் தீர்க்கவில்லை, தேசங்களையும் நியாயம் தீர்த்தார். இதுவே இந்த அதிகாரத்தின் முக்கியமான கருத்தாயிருக்கிறது. இந்த அதிகாரத்திலே 8 வசனம் முதல் அதை நாம் பார்க்கலாம். இருந்த போதிலும் தேவன் கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், எவரும் அழிந்து போவதை அவர் விரும்பாதவர். ஆகவே அவர் இறுதியான ஒரு அழைப்பையும் கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பை அருளுகிறார். தேவன் தம்முடைய பொறுமையின் எல்லையின் முடிவு பகுதிக்குள்ளே வந்துவிட்டார் என்று நீங்கள் நினைத்தாலும் அவர் செப்பனியா மூலமாக யூதா மக்களுக்கு ஒரு இறுதி அழைப்பை கொடுக்கிறதை முதல் 3 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். அவர்கள் மனம் திரும்பி தன்னிடத்திலே வருவதற்கு இந்த அழைப்பை கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த காலகட்டத்திலேயும் தேவன் தாம் நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு இறுதியான நியாய தீர்ப்பை கொண்டு வரும் முன்னதாக அவர்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கத்தான் செய்கிறார். பாருங்கள், செப்பனியா 2 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். இங்கே விரும்பப்படாத ஜாதியே என்கிறார். இவர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி வர வேண்டும் என்று தேவன் அழைப்பு கொடுக்கிறார். ஒரு தேவ ஊழியர் சொல்லும்பொழுது அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஜெபித்து கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வர வேண்டும், அவர் ஒருவேளை நியாய தீர்ப்பு செய்கிறதிலிருந்து திரும்புவார் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, அவர்களுடைய பாவமே அவர்கள் மீது தேவ நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது. தேவன் அவர்களை விரும்பாததினாலோ, தேவன் அவர்கள் மீது அன்பு கொள்ளாததினாலோ இந்த நியாய தீர்ப்பை அவர் அவர்கள் மீது கொண்டு வரவில்லை. அவருடைய பாவத்தை நிமித்தமே தேவனுடைய தண்டனை அவர்கள் மீது கடந்து வந்தது. அவர்கள் விரும்பத்தகாதவர்களாக, வெறுப்பூட்டுகிறவர்களாக காணப்பட்டார்கள். இருந்தபோதிலும் அவர்கள் தங்களுடைய பாவத்தின் அவமான நிலைமையை குறித்து உணர்வற்றவர்களாய் இருந்தார்கள். அவருடைய பாவம் மிகவும் கேடான நிலைமையை அடைந்தது. அவர்கள் அவல நிலையை அடைந்தார்கள். ஒழுக்கத்தை குறித்த எந்த ஒரு உணர்வும் அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. தங்களுடைய நடக்கையிலே அவர்கள் அவமானமற்றவர்களாகிவிட்டார்கள். பாவம் இது என்ற உணர்வு கூட அற்று போயிற்று. அவர்கள் நாணம் கெட்டுப்போய் பாவம் செய்தார்கள். அவர்கள் வெளிப்படையாக பாவம் செய்தார்கள். அதை குறித்து புகழ்ச்சியாகவும் பேசிக் கொண்டார்கள். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த நாட்களிலேயும் நம்மை சுற்றி பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையே காணப்படுகிறது. ஒரு காலத்திலே மக்கள் பயந்து பயந்து ஒளிவறைகளிலே செய்த பாவங்கள் இன்றைக்கு மேடையிலே செய்யப்படுகிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழுகிற நம்முடைய வாழ்க்கையிலேயும் இப்படி பாவமானது ஊடுருவ வாய்ப்பிருக்கிறது. எந்த உணர்வு மற்றவர்களாக பாவத்திலே விழுந்து கிடக்க அது வழி நடத்திவிடும். ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் ஐக்கியப்பட்டு அவரோடு உள்ள உறவை நாம் எப்பொழுதும் காத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் பாவத்திலே செழித்து வளர்கிறவர்களாக மாறிப்போய்விடுவோம். ஏனென்றால் பாவத்தை பாவம் என்று சுட்டிக்காட்டும் மனிதர்கள் இல்லை. பாவத்தை பாவம் என்று உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயம் இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையை நோக்கி நாம் சென்று கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவர் இன்று நம்மோடு கூட பேசுவார் என்று சொன்னால் இன்றே அந்த பாவத்தை விட்டுவிட அவருடைய கிருபையை நம்பினவர்களாக ஒரு தீர்மானம் செய்வோமா? சற்றே யோசித்து பார்ப்போம். இந்நாட்களிலே பாவத்தை குறித்து மக்களுக்கு வெட்கம் இல்லை என்றே சொல்ல வேண்டும். அவர்கள் தங்கள் பாவங்களை குறித்து பெருமையாக சொல்லிக் கொள்கிற காலமாய் இது இருக்கிறது. நான் இப்படி இப்படி இத்தனை பேரை ஏமாற்றினேன், இவ்வாறு திருடினேன், நான் இப்பொழுது 1 லிட்டர் சாராயம் குடிக்கிறேன் என்றெல்லாம் தங்கள் பாவத்தை மெச்சிக் கொள்கிற காலத்திலே வாழ்கிறோம். அவர்களுக்கு அது அவமானமாக தெரியவில்லை. மற்றவர்களும் நீ இப்படி செய்கிறாயா, உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்காத காலம் இது. எவரும் இது அவமானம் என்று அழைப்பதில்லை. உடனுக்குடன் பாவத்தை குறித்து கண்டனம் செய்யாமல் இருக்கும் பொழுது அது மதிப்பு பெறுகிறதாய் மாறிவிடுகிறது. இன்று பாவங்கள் வெளிப்படையாக செய்யப்படுகின்றன. முன்பும் பாவம் செய்தார்கள் என்பது உண்மைதான். முன்பு அதை குறித்த ஒரு வெட்கம், ஒரு பயம் மனதிலே இருந்தது. இன்று யாருமே வெட்கம் இல்லாமல் வெளிப்படையாக செய்ய துணிந்து விட்டார்கள். மக்கள் தங்கள் பாவத்தை குறித்து வருத்தமடைகிறதில்லை. நம்முடைய பாவம் எவ்வளவு வெறுப்பூட்டும் என்பதை நீங்களும் நானும் உணர்கிறதில்லை பிரியமானவர்களே. நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பும் பொழுது அதற்காக சிறிதே வருத்தப்பட்டு அழுகிறோம். கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் என்றும் இங்கே வாசிக்கிறோம். தேவன் சொல்கிறார், இதையெல்லாம் உங்கள் மேல் வரும் முன்னதாக நீங்கள் ஜெபத்திற்காக ஒன்று கூடி வாருங்கள், மனம் திரும்பி ஒன்று கூடி வாருங்கள் என்று அழைக்கிறார். ஒன்று சேர்ந்து வந்து என்னிடத்திலே திரும்புங்கள் என்று கேட்கிறார். இங்கே அவசரம் காணப்படுகிறது. செப்பனியா மக்களை பார்த்து தேவன் உங்களை நியாயம் தீர்க்கும் முன்னர் இதை செய்யுங்கள், ஏனென்றால் நீங்கள் அந்த கோட்டை தாண்டிய பின்னர் தேவன் உங்களை நியாயம் தீர்க்க ஆரம்பித்து விட்ட பிறகு நீங்கள் தாமதித்து விட்டீர்கள் என்பதை உணர்வீர்கள். அதற்கு முன்னர் மனம் திரும்பி விடுங்கள். நியாய தீர்ப்பு துவங்கிய பின்னர் மனம் திரும்பினாலும் பயனில்லை. இன்னும் கூட மக்கள் இவ்வாறு ஜபத்திற்கும் மனம் திரும்புதலுக்கும் நேராக கடந்து வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த நாட்களிலேயும் மக்கள் கயிற்றின் கடைசி முனைக்கே வந்துவிட்டார்கள் என்று சொல்லலாம். ஆகவே மக்கள் மனம் திரும்பி தேவனிடத்திலே வந்து ஜெபிக்க வேண்டும். இது மிகவும் அவசியமாகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார்மையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலேயும் பாவத்தின் கோட்டிற்கு விளிம்பிற்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று சொன்னால், இப்பொழுது ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே பேசும்பொழுதே உங்கள் பாவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். உண்மையான விருப்பத்தோடு கூட பாவத்தை வெறுத்து அவரை கிட்டிச் சேருங்கள். அப்பொழுது அவர் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். செப்பனியா 2:3 பார்ப்போம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, தேவனுக்கு எப்பொழுதுமே உண்மையாக இருக்கிற மீதியான ஜனங்கள் உண்டு. சபையிலே எவ்வாறு மீதியான ஜனங்கள், அதாவது உண்மையுள்ள ஒரு சிறு கூட்டம் அவருக்கு இருக்கிறதோ, அதேபோல மீதியான ஜனங்கள் தேவனுக்கு எப்பொழுதுமே உண்டு. நீங்கள் எந்த ஒரு சபை பிரிவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கேயும் ஒரு சிறு குழு எல்லா காரியங்களிலேயும் தேவனுக்கு உண்மையாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள்தான் மீதியான ஜனங்கள். தேவனுக்கு உலகத்திலே எப்பொழுதுமே இந்த மீதியான ஜனங்கள் இருப்பார்கள். இங்கே நாம் பார்க்கிற பகுதியிலேயும் தேவன் யூதாவிலே இருந்த மீதியான ஜனங்களை பார்த்துதான், அதாவது தன்னை தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்துதான் இவ்வாறு சொல்கிறார், நீதியை தேடுங்கள். இந்த மீதியான ஜனக்கூட்டம் தங்கள் வாழ்க்கையை கவனமாக வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று சொல்கிறார். இந்த மீதியான ஜனங்களும் பெருமையினாலோ அகங்காரத்தினாலோ சுய திருப்தியினாலோ தங்களை உயர்த்திக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இது தேசத்தின் பாவங்களிலே பெரிதான ஒன்றாய் இருக்கிறது. விசுவாசிகள் மத்தியிலேயும் இது ஒரு பெரிய ஆபத்தாக காணப்படுகிறது. ஒருவர் இவ்வாறு கூறினார், இனத்தை குறித்த பெருமை, முகத்தை குறித்து பெருமை, கிருபையை குறித்தும் பெருமை என்று சொல்கிறார். சிலர் தாங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டதற்காகவும் பெருமை கொள்வார்கள். இதை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தங்களுடைய ரட்சிப்பின் நிமித்தம் தாங்கள் தேவனுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள் என்றும் தாங்கள் விசேஷித்தவர்கள் என்றும் இவர்கள் நினைக்கிறார்கள். அருமையானவர்களே, நாம் இதில் பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார்? அவர் இதிலே பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை என்றுதான் சொல்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதிலே பெருமை கொள்ளும் ஆபத்து இருக்கிறது. மாறாக நாம் மனத்தாழ்மையை தேட வேண்டும். ஆகவே அவர் இங்கே சொல்கிறார், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று சொல்கிறார். ஆம், ஆண்டவரே, நான் பாவியாக இருந்தேன், அக்கிரமத்திலே வாழ்ந்தேன், நீர் எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தீர், நீர் எனக்கு பாவத்திலே வெற்றியை கொடுத்தீர், அது உம்முடைய கிருபைதான் ஆண்டவரே, என்னை தாழ்த்தி தருகிறேன் என்று நம்மை அவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் தாழ்மையோடு காத்துக்கொள்ளவே ஆண்டவர் விரும்புகிறார். செப்பனியா 2:3 கடைசியிலே பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் என்று வாசிக்கிறோம். பிளவுண்ட மலையின் நடுவில் மறைக்கப்பட்டு அவருடைய செட்டைகளால் மூடப்படுவது ஒரு மகிமையான ஆச்சரியமான காரியமாகும். தேவனுடைய பிள்ளைகள் இதை உணர வேண்டியது அவசியம். அவர்கள் மகா உபத்திரவத்தின் நாட்கள் வழியாக கடந்து போகாவிட்டாலும் அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் அநேக பாடுகளையும் இந்த யூதா ஜனங்களைப் போல அவ்வப்பொழுது சந்திக்க வேண்டியதாயிருக்கும். இந்த யூதா ஜனங்கள் அப்பொழுது மகா உபத்திரவ காலத்தின் வழியாக கடந்து போகவில்லை. அவர்கள் சிறிய உபத்திரவத்தின் காலத்தின் வழியாகத்தான் கடந்து சென்றார்கள் என்று நாம் சொல்லலாம். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட நாம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு உபத்திரவத்தை சந்திக்கிறவர்களாயிருப்போம். நமக்கு உபத்திரவம் வருகிறது தவிர்க்க முடியாதது. ஒரு வேலைக்கார பெண்மணி எப்பொழுதும் தன்னுடைய உபத்திரவத்தை குறித்து எஜமாட்டியிடத்திலே சொல்லுவாள். அப்பொழுது அந்த எஜமாட்டி, நல்ல தேவன் எனக்கு உபத்திரவத்தை அனுப்பும்போது நான் அதை சந்திக்க என்னை தயார்படுத்திக் கொள்வேன் என்றார்கள். ஆம் அருமையானவர்களே, நாம் உபத்திரவத்தை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நாம் இந்த சரீரத்திலே பாரம் சுமந்து தவிக்கிறோம். அதற்காக நாம் மகா உபத்திரவ காலத்திலே இருக்கிறோம் என்று அர்த்தமல்ல. அல்லது நாம் மகா உபத்திரவ காலத்தின் வழியாக கடந்து போகும் நிலையும் கிடையாது. நாம் இப்பொழுது அடுத்த ஒரு பிரிவை பார்க்கிறோம். வசனம் 4-8 வரை பார்க்கும் பொழுது அங்கே தேசங்களின் நியாய தீர்ப்பை குறித்து பார்க்கிறோம். இந்த பகுதி தேவன் பூமியில் உள்ள எல்லா தேசங்களையும் நியாயம் தீர்க்கப் போகிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. வேதத்திலே நாம் காணும் தேவன் ஒரு ஊருக்கு மட்டும், பெத்லேமுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல. அவரை நீங்கள் ஒரு அலமாரியிலே வைத்துவிட முடியாது. அவர் ஒரு தேசத்திற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல. அவரே இந்த அண்ட சராசரங்களையும் அகில உலகத்தையும் படைத்தவர். எனவே பூமியிலே எந்த பக்கத்திலே வாழுகிற மக்களையும் நாம் நற்செய்தியை சொல்லி கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அவர்களை நம்முடைய வாழ்க்கை நடைமுறையையோ நமது கலாச்சாரத்தையோ பின்பற்ற கற்றுக் கொடுக்கக்கூடாது. அவர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தின் மத்தியிலே கர்த்தராகிய தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அவர்கள் கலாச்சாரத்தை அவர்கள் வளர்த்திட வேண்டும். இயேசு பலதரப்பட்ட கலாச்சாரம் உள்ளவர்களுக்காக மரித்தார். அவர்களும் தங்களுடைய வாழ்க்கை முறையின் மத்தியிலே இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும். வேதத்திலே நாம் காணும் தேவன் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். அவரே மனிதனையும் எல்லா உயிரினங்களையும் படைத்தவர். அவரே மனு குலத்தை மீட்டவர். அவர் தம்முடைய சொந்த ஜனங்களை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களையும் நியாயம் தீர்க்கப் போகிறவர். ஏனென்றால் அவர் எல்லா தேசங்களுக்கும் ஆண்டவர். அருமையானவர்களே, தேவன் உலக அளவிலே ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். இது தேவன் மோசேயின் மூலமாக கொடுத்த 10 கற்பனைகள். எல்லா மனிதர்களும் எது சரி எது தவறு என்று உணர்ந்து கொள்ளும் உணர்வுடையவர்களாய் இருக்கிறார்கள். இது தேசத்திற்கு தேசம் மாறுபட்டதாயிருக்கிறது. ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் தான் பணிபுரிந்த ஒரு பணித்தளத்தை குறித்து இவ்வாறு கூறினார். அந்த பணித்தளத்திலே உள்ள மக்கள் நர மாம்சம் சாப்பிடுகிறவர்கள். ஆனால் அதே வேளையிலே அவர்கள் மிகவும் நேர்மையானவர்கள். நீங்கள் ஒருவேளை உங்கள் பணப்பையை நடு ரோட்டிலே போட்டுவிட்டு போனாலும் ஒரு வாரமானாலும் அவர்கள் அதை எடுக்க மாட்டார்களாம். ஆனால் அதே வேளையிலே அவர்கள் மாமியாரையும் விருந்து வைத்து சாப்பிட அஞ்ச மாட்டார்கள். ஆனால் பண காரியத்திலே அவர்கள் நேர்மையானவர்கள். ஆனால் சில இடங்களிலே உங்கள் பையில் உள்ள ரூபாயை கூட திருடிவிட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் இவர்கள் தங்கள் மாமியாரை மாலை தேநீர் வேளைக்கு சிற்றுண்டியாக வைத்து சாப்பிட மாட்டார்கள். இது அவர்களுக்கு பாவமாக தோன்றும் இல்லையா? ஆம், அவருடைய அளவீடு மாறிடலாம். ஆனால் தேவன் உலகத்துள்ள தேசங்களுக்கு சில நியமங்களை கொடுத்திருக்கிறார். உலகத்துள்ள அனைத்து தேசங்களிலேயும் நீங்கள் இதை காண முடியும். இவற்றை ஒரு தேசம் அங்கீகரியாமற் போனால் அது நாகரீகம் உள்ளதாக காணப்பட முடியாது. ஆனால் மக்கள் ஜீவனுள்ள உண்மையான தேவனை விட்டு பின்வாங்கி போகும் பொழுது அவர்கள் தேவனற்றவர்களாகி விடுகிறார்கள். மட்டுமல்ல, அவர்களை தேவன் கைவிடும் இடத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியிலே தேவன் தேசங்களை நியாயம் தீர்க்க ஆரம்பிக்கிறதை குறித்து நாம் சிந்திப்போம். இப்பொழுது நாம் சிந்தித்தவற்றை சற்றே நினைவிற்கு கொண்டு வருவோமா? தேவன் எதை செய்தாலும் என் மீது உங்கள் மீது அன்பு கொண்டே செய்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே தெண்டல் வீசினாலும் புயல் வீசினாலும் அதை உங்கள் மீது அன்பு கொண்டே தேவன் அனுமதிக்கிறார். தேவன் தேசங்களையும் யூதாவையும் நியாயம் தீர்த்தாலும் அதற்கு முன்பு அவர் இறுதி அழைப்பு கொடுக்கிறார் என்று பார்த்தோம். அந்த இறுதியான அழைப்பை பெறும்பொழுது கூட அவர்கள் தேவனிடத்திலே மனம் திரும்பி வந்தால் தேவன் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள தயாராகவே இருந்தார். ஆனால் அவர்களோ மனம் திரும்பாததினாலே தேவன் அவர்களை நியாயம் தீர்த்தார் என்று பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஒருவேளை தேவனை விட்டு நீங்கள் தூரம் போய்க் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் இந்த இறுதி அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இந்தே அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் அண்டை வரமாட்டீர்களா? அவருடைய அன்பை ஒரு காலத்திலே அறிந்து நீங்கள் பின்வாங்கி போயிருந்தாலும் உங்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்க முன்னதாக மீண்டும் அவருடைய அன்புக்குள்ளே கடந்து வரும்படியாக கரிசனையோடு உங்களை அவர் அழைக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவருடைய மீட்பை பெற முடியாத தூரத்திற்கு செல்லும் முன்னதாக அவரிடத்திலே வந்துவிடுங்கள். அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் ஏன் வீணாக உங்கள் பாரத்தை நீங்களே சுமக்க வேண்டும்? உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற நீங்களே முயற்சி செய்து ஏன் சோர்ந்து போக வேண்டும்? இந்தே நீங்கள் அவரை நம்பி வருவீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை உங்களிடத்திலே ஆவிக்குரிய பெருமை காணப்படுகிறதா என்பதையும் எண்ணி பாருங்கள். அப்படியென்றால் மன தாழ்மையை தேடுங்கள் என்று தேவன் சொல்கிறார். நான் அவர்களை விட பரிசுத்தவான், நான் இவர்களை விட பரிசுத்தவான் என்று நீங்கள் நினைப்பது தவறு பிரியமானவர்களே. நான் அவர்களை விட வல்லமை வரங்களை உடையவன் என்று பெருமை கொள்வதும் தவறு பிரியமானவர்களே. மன தாழ்மையாயிருக்கும்படியே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து, உங்களை சோதித்து பார்த்து பரிபூர்ணமாய் அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணம் செய்வீர்களா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறவர்கள் அன்பின் பரமபிதாவே, உம்முடைய அன்பினாலேயே எங்களை நோக்கி தென்றலும் வீசுகிறது, உம்முடைய அன்பினாலேயே எங்களை நோக்கி நியாய தீர்ப்பினாலும் வருகிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் அவர்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நேசிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடினமான பாவைகளை யாராவது கடந்து வந்து கொண்டிருப்பார்கள் என்றால், அவர்கள் சூழ்நிலையிலே அவர்கள் உண்மை நோக்கி பார்ப்பார்கள் என்றால், உண்மையாக மனம் திரும்புவார்கள் என்றால், நீரே அவர்களை பரிபூர்ணமாய் ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தங்கள் பாவத்தை குறித்த உண்மையான பாரத்தோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் உம்மை நோக்கி பார்க்கும் ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே பாவத்தின் மேலே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நீர் தந்திட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதை பரிபூர்ணமாய் அனுபவிக்க நீரை துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 8:12. நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 8:12.